உணர்ந்த மாமுனிவர் கும்பரோடு ஒழிந்தார் உணர்வுக்கு தெரிவரும் பொருளே இணங்கிலே எல்லா உயிர்கற்கும் உயிரே எனப் பிறப்பறுக்கும் எம்மருந்தே திணிந்ததோரிருளில் கெழிந்ததூ வெளியே திருப்பெருந்துரை உரை சிவனே குணங்கள் தான் இல்லா என்பனே உன்னை குருகி நேற்று என்ன குறையே உணர்ந்த மாமுனிவர் வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் நன்றாக உணர்ந்து படித்த பெரிய முனிவர்களும் கூட உன்பரோடு தேவர்களும் கூட ஒழிந்தார் இவர் ஒழிந்த மற்றவரும் கூட ஒழிந்தார் என்பது இவரல்லாத மற்றவர்கள் மற்ற மனிதர்கள் முனிவர்கள் யோகத்திலே சிறந்தவர்கள் வேத முனிவரத்தை படித்தவர்கள் உன்பர் என்பது தேவர்கள் ஒழிந்தோர் இவரல்லாத சாமானிய மக்கள் ஆகிய இந்த மூன்று பேராலும் உணர்வுக்கு தெரிவரும் பொருளே இவர்களுடைய உணர்வுக்கு காணப்படாதிருக்கிற பொருள் மட்டையில் இவருடைய பொருளுக்கு தட்டுப்படாதவன் இணங்கிலி தனக்கு ஒப்புமை இல்லாதவன் இணக்கம் இலி இணங்கிலி இணக்கம்னா ஒப்பு உவமை தனக்கோ உவமை இல்லாதவன் என்ற பொருள்ல வருகிறான் இணங்கிலி எல்லா உயிர்களுக்கும் உயிரே உயிர்க்குயிராயிருக்கிற பெருமான் கடவுள் நம் உடலுக்குள்ளே உடலை இருக்கிற உயிர் இருக்கிறது மாதிரி அந்த உயிரை ஏற்குவதற்கு இன்னொரு உயிராக உள்ளே இருக்கிறார் அதனால்தான் அவனை அந்தராத்மா என்று சொல் நம் உடம்புக்குள்ளே இருக்கிறது ஆத்மா ஆத்மாவுக்குள்ளே இருக்கிறது அந்த அந்தர்னா உள்ளேன்னு அர்த்தம் அந்தர் ஆத்மானா உள்ளே இருக்கிறது உயிருக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஆத்மா அதனால அந்தராத்மாவாக இறைவன் இருக்கிறோம் அதைத்தான் உயிருக்குயே என பிறப்பறுக்கும் எம்மருந்தே என்னுடைய பிறப்பை அறுக்கின்ற மருந்தாக இருப்பவனை பிறவி என்பது ஒரு பிணி அந்த பிணியாகிய நோயை அறுக்கணும்னா மருந்து வேணும் அதுக்கு மருந்தா இறைவன் தான் இருக்கிறார் இறைவனை மருந்து என்கிறார் அவர் என்ன மருந்து பிறவி பிணிக்கு மருந்தாக இருக்கிறார் திணிந்ததோ இருளில் ரொம்ப மிகச்சரிந்த கும் இருட்டு அதான் திணிந்த இருள் ரொம்ப கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத இருக்கிற இருட்டுக்கு வரும்போ அதை நம்ம கும்மிருட்டுன்னு உடகத்தை சொல்றமே அதான் திணிந்த இருட்டுங்கிற அந்த இருளிலே தெளிந்த தூ வெளியே அந்த இருளிலும் நீ இடையிலே வந்து எனக்கு தெளிவை காட்டுவார் அப்படி ஆணவமாகிய அப்பேற்பட்ட திணிந்த இருளுக்குள் நான் கடப்பேன் அதுதான் மிகப்பெரிய இருட்டு மிக கொடுமையான இருட்டு அந்த திணிந்ததோ இருள் என்பது இங்கு ஆணவம் ஆணவமாகி அந்த இருட்டுக்குள் நான் கிடக்கிற போது கொஞ்சம் கொஞ்சம் வந்து எனக்கு ஒளி கொடுக்கிற பெரிய ஒளி கொடுப்பான் கொடுத்தாங்கன்னா அவன் கண்ணால தாங்க முடியாது அந்த ஆணவ இருளுக்குள் கிடக்கிற உயிருக்கு அப்ப கொஞ்சம் தான் வெளிச்சம் காட்டலாம் அது கண்ணுக்கு ஏற்றுகிற மாதிரி அதான் தெளிந்த தூ வெளியே அப்போ தெளிவிக்கும்படியான தூய சிறு வெளிச்சமே திருப்பெருந்துரை உரை சிவனே குணங்கள் தான் இல்லா இன்பமே இன்பம் என்பது கடவுளிடத்திலே இருக்கும்படியான ஒரு ஆனந்த நிலை அந்த ஆனந்தத்துக்கு ஏதாவது அடைமொழி உங்களால் சொல்ல முடியுமா அடைமொழி சொல்ல முடியாது அதனால அடைமொழி இல்லை என்பதற்குத்தான் குணங்கள் தான் இல்லா இன்பம் குணம் இல்லாத இன்பம்னா அடைமொழி இல்லாத இன்பம் தாமரை என்று ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் அது என்ன தாமரைன்னு ஒருத்தர் கேக்குற செந்தாமரை அவர் தாமரைக்கு முன்னே செம் என்று ஒரு அடைமொழி கொடுக்கிறமே அது தாமரைக்கு குணம் தாமரையினுடைய நிறம் சிவப்பு நிறம் சிவப்பு நிறத்தை உடைய தாமரை அதுபோல உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் ஒரு குணம் சொன்னா ஒரு அடைமொழி போடலாம் இந்த பேரின்பத்துக்கு ஏதாவது அடைமொழி இருக்கா கிடையாது அதனாலே குணங்கள் தான் இல்லா இன்பமே ஒரு குணம் இல்லாத அடைமொழி கூறப்படாத ஒரு பேரின்பம் உன்னை குறுகி நேர்க்கு உன்னை நான் நெருங்கிவிட்டேன் இனி என்ன குறையே எனக்கு என்ன குறை இருக்கு எனக்கு என்ன வேண்டும் பொருள் இருக்கிறது என்ன குறை என்றால் வேண்டும் பொருள் அதுதான் உரை இருக்கிறான் சங்க காலத்திலே புறநானூற்ற குறை என்ற ஒரு சொல் வருகிறது பயக்குறை இல்லை தாம் வாழுநாளே தாம் வாழுநாள் பயக்குறை இல்லை முடிக்கப்படும் பொருள் எதுவும் இல்லாமல் பயனற்று போய்விடும் அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்ல வராது அப்ப குறை என்பதற்கு வேண்டி முடிக்கப்படும் பொருள் இது எனக்கு தேவை என்று மற்றவரிடத்துல போய் சொல்லி அவரிடத்துல இருந்து கேட்டு வாங்கிட்டு வர்றோமே அதுக்கு பெயர் குறை கிட்டத்தட்ட போய் குறை சொல்றது ஐயா என்கிட்ட இந்த பொருள் குறையா குறையுது என்கிட்ட குறைச்சலா இருக்கு என்கிட்ட இல்ல நீ எனக்கு கொடு எங்க உள்ளத்துல யாசிக்கிறோமே அதுதான் குறை அது மாதிரி ஏதாவது எனக்கு குறை உண்டான குறை கிடையாது எனக்கு ஏதாவது வேணுங்கிற ஆசை இருந்தா தானே குறை எனக்கு எதுவும் வேணுங்கிற வேட்கையே கிடையாது, நீயே என்று வந்துச்சிய. அப்புறம் உன்னை தவிர வே என்னன்னு இன்னொரு பொருளை போய் நான் என்ன கேட்க போகிறேன், அதனால எனக்கு என்ன குறை என்று அவர் சொல்லுவார். குறைவிலா நிறைவே போதிலாமுதே நீரிலா கொழுஞ்சுடற்குன்றேயே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே இறைவரா நீர்வோல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறையுறை சிவனே இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே குறைவிலா நிறைவேன். அந்த இறைவன் நிறைந்திருக்கிறான், பூரணம். நிறைவு என்பது பூரணம். அந்த பூரணம் என்று சொல்லுகிறது கூட கொஞ்சம் குறைவாக இருந்து கூட பூரணமாக இருக்கிறார். ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணீர் நிரப்புறார்கள், முக்காலே மூணு நிமிஷம் பாலம் தண்ணீர் அமைச்சு தண்ணி நம்பி பூச்சி நம்பி பூச்சின்னு சொல்லலாம். வெளியில் இருக்கிறவங்க இன்னும் ஒரு இன்ச்சு அந்த பாத்திரத்தில் தண்ணி ஒரு இன்ச்சு உயரத்துக்கு தண்ணி கொள்ளும், அது நிறைவல்ல. அந்த பாத்திரம் வழியிட்டு பாருங்க, அப்படி வழியும்படியா வர்றது தான் நிறைவு. ஆனா குறையில்லாத நிறைவு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம் என்ற குறையான இடம் அதில் இல்லாதபடி நிறைந்திருக்கிற நிறைவு. அதுபோல இறைவன் இந்த உலகமெங்கும் நிறைந்திருக்கிறானே, நிறைகிற போது எங்காவது ஒரு இடத்துல குறைய நிரம்பாவன் விட்டு மக்களிடெல்லாம் நிறைஞ்சிருக்கிறானா கிடையாது, குறையா விட்டு வைக்க இடமே கிடையாது, எல்லா இடத்திலும் நிரம்பியிருக்கிறான். அவன் நிறையாதது என்று விட்டு வைத்த குறையான இடமில்லாமல் நிறைந்ததினால்தான் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே. குற்றமில்லாத அமுதம், எந்த விதமான குற்றமும் சொல்லப்படா முடியாத இன்பமாக இருக்கிறார். குறைவிலா நிறைவு என்பதற்கு அவன் பூரணத்துவம் குறைவில்லாதது என்று உரை சொன்னேன். இன்னொரு உரை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனிடத்துல பெரும் செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்துல ஒரு நாள் கூட குறைவே வருவதில்லை, எவ்வளவு எடுத்தாலும் அப்படியே நிறைஞ்சேதான் இருக்கும், அந்த இடத்துல இருந்து ஒரு துளி கூட குறையறது இல்லை. ஆகவே அவனிடத்துல குறை என்பதே இல்லாது நிறைந்த பேரின்பம் அவனிடத்தில் இருக்கிறது என்ற பொருளும் சொல்லலாம். ஈரிலா கொழுஞ்சுட குன்றே, முடிவில்லாதவன் ஈரில்லாதவன் அறியாதவன், கொடுஞ்சுடற்குன்று ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிற மலை, ஒளிமலையாக நெருப்பு மலையாக இருக்கிறான், மறையுமாய் வேதமாக இருக்கிறான், மறையின் பொருளுமாய் அந்த வேதத்தை படித்து பெறப்போகிற பயன். பொருள் என்பது பயன், மறையின் பொருள் என்பது வேதத்தின் பயனாய் இருக்கிறான். வேதம் வேதமாக இருக்கிறவனும் அவன்தான், வேதத்தை படிச்சு விட்டு நாம அடைய போகிற பொருள் இறைவன் தான். அந்த இறைவனாக மறையின் பொருளாக அதன் பயனாகவும் இருக்கிறான். மறையின் பொருளுமாய் சொன்னார் பாருங்க, வேதத்துக்கு பொருள் இறைவன். அதுபோல்தான் இந்த திருவாசகத்துக்கு என்ன பொருள்னு கேட்டாங்க எல்லாரும். அப்ப என்ன சொன்னார், திருவாசகத்துக்கு பொருள் நடராஜா தான் காட்டிட்டார். இந்த திருவாசகத்தை படிச்சு நீங்க அடைய போற பயன் என்னன்னா, இந்த நடராஜா தான் நீங்க அடைய போறீங்க, நடராஜா தான் நீங்க கடைசியில பெறப்போகிற பொருள் என்று அவர் அதற்கு கை சுட்டி காட்டினார் என்பது அவருடைய வரலாற்றிலே வருது. அதுக்கு இது ஒரு அடித்தளம். அவரே தன் பாட்டில் வேதத்தின் பொருள் அவன், அதுபோல் நான் பாடிய இந்த தமிழ் வேதத்துக்கும் அவனே பொருள் என்பதாக பின்னே சொல்லி இருக்கிற. மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே, என் மனத்துக்குள் வந்து நிலைத்து விட்டவனே. மண் என்றால் நிலைத்தவன், எப்பொழுதும் நிலையாக இருக்கிறான். சிறை பெறா நீர் போல் அணை கட்டப்படாத தண்ணீரை போல, சிறைனா அணை, சிறை பெறா அணை பெற அணைக்கு அடங்காத நீர், அணைய கற்றோம் ஆனா அணைக்கு மேல தண்ணி வந்தா மேல வழியத்தான் செய்யும். அப்ப அணைக்கு கட்டி கிடங்காத தண்ணி மேல வழிஞ்சு ஓடுவது போல, சிறை பெறா நீர் போல் அணைக்க முடியாத நீரை போல, சிந்தை வாய்ப்பாயும் என் மனத்திலே பாய்ந்து வருகிற திருப்பெருந்துறை உரை சிவனே, திருப்பெருந்துறையில் இருக்கிற பெருமானே, இறைவனே எமக்கு தலைவனே, நீ என் உடலிடம் கொண்டாய், நீ என் உடம்பையே இடமாக கொண்டு விட்டாய், என் உடம்புக்குள்ள வந்து பூந்து விட்டாய். இந்த உடம்புதான் உனக்கு ஆலயம், உன்னுடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில் என்று நமது திருமூலர் சொல்றார். அது போல இவர் சொல்றார், என் உடலை நீ இடமாக கொண்டார், என் உடலையே கோயிலாக கொண்டு விட்டார், இனி உன்னை என் இறக்கேனே. இனிமேல் உன்னத்தில் போய் என்ன கேட்க போறேன், நான் கேட்க வேண்டியது உன்னைத்தான் கேட்கணும், நீங்கதான் என் உடம்புக்குள்ளே வந்துட்டிய, வந்த பிறகு நான் உன்ட்ட வந்து எனக்கு இன்னொன்னு வேணும் நான் கேட்க போறேன், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சு போச்சு, இனிமே நான் யாசிக்க போவது இறக்கே யாசிக்க மாட்டேன். இறக்கேன் என்பது இறத்தல் யாசித்தல், இறக்கேன் யாசிக்க மாட்டேன் என்று பொருள். இனி உன்னை யாசிப்பது இல்லை, இந்திர இறந்திறந்து உருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே. இறந்து இறந்து உருக பெருமானே வரணும், பெருமானே நீ வரணும் என்று உன்னை இறந்திறந்து கேட்கிறேன். உருக நான் உருகுகிறேன் என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே. அப்பொழுது என் மனத்துக்குள் நீ வந்து எழுந்துவிட்டாள். பெருமானியின் எழுந்தருள வேண்டும், எழுந்தருள வேண்டும் என்று நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளா. அந்த பிரார்த்தனை பலித்ததை என் உள்ளத்துக்குள் நீ சோதியாக ஒரு நாள் தெரிந்துவிட்டாள். நான் யோக காட்சியிலே உன்னை பார்த்துவிட்டேன் என்கிறார். என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே, இமையோர் சிறந்தனில் பொலியும் கமல சேவடியாய் அடியாய். திருவடி உடையவன் சேவடியாய் சிவந்த திருவடி, கமல சேவடி தாமரை போன்ற சிவந்த திருவடி. அந்த தாமரை போன்ற திருவடின்னா அந்த தாமரை ஆகி போய் யார் தலையில இருக்குதுன்னு ஒரு கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு, தேவர்கள் தலையிலே அந்த பூ இருக்கு. இமையோர் சிறந்த நில் பொலியும், தேவர்கள் தலையிலே சூட்டி கொள்ளப்படுவதான கமல சேவடி தாமரை பூவாகியே திருவடி. ஆகிய தேவர்கள்லாம் வந்து இறைவனை வணங்குறார்கள், தலையை காலில் வச்சு வணங்குறார்கள். அப்போ அந்த தலையை காலில் படுவதனாலே தலைக்கு அந்த கால் தலையில் சூட்டும் பூவாக இருக்கிறது. திருப்பெருந்துறை உரை சிவனே, நிறந்த ஆகாயம் நீர் நிலம் தீ கால் ஆயி ஆயவை என்பது ஆய் என்று அதில் முதல்ல நிறுத்தி விடணும். நிறந்த ஆகாயம் எங்கும் ஒரே மாதிரியாக விரிந்திருக்கிற ஆகாயம். ஆகாயம் மட்டும் துண்டு துண்டா இல்லை, மற்ற எல்லா பூதங்களும் தனித்தனியா விட்டு விட்டு இருக்கு. தண்ணின்னு சொன்னா ஒரு ஆத்துல ஒரு குளத்துல கிணத்துல கடல்ல இப்படி தனித்தனியான இடத்துல போயிடுது. நெருப்புன்னு சொன்னா ஒரு அடுப்புல அல்லது யாக குழியில இப்படி வேற ஒவ்வொரு இடத்துல அது தனித்தனியா சொந்தா போகுது. ஆனா இந்த ஆகாயம் மட்டும் எங்கும் இருக்குது. காற்று கூட ஓரளவு ஆகாசத்துல போய் அதுக்கப்புறம் ஆகாயத்துக்கு மேல காத்து கிடையாது. ஆகவே இறந்த ஆகாயம் எங்கும் ஒரே பனித்தாய் படையில் இருக்கிற ஆகாயம் நீர், அதுபோல் நிரந்தரம் இல்லாத நீர், நிலம் பூமி தீ நெருப்பு கால் காற்று ஆள் இந்த பஞ்சபூதமாக நீ ஆகியிருக்கிறாய். அவை அல்லையாய், இந்த அஞ்சுமாக இவை அல்லாதவனுமாக நீ இருக்கிறாய். இந்த அஞ்சுமாக இருக்கிறாய், இந்த அஞ்சும் அல்லாதவனாகவும் இருக்கிறாய். விளங்க மாட்டேங்க, நமக்கு இந்த மாதிரி சொல்லிட்டா நமக்கு விளங்க. கடவுள் அஞ்சு பூதமா இருக்கிறான், பூதம் அல்லாதவனா இருக்கிறான்னு எப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இப்ப தண்ணீரை பார்க்கிற போது முழுவதும் தண்ணீரும் அவனே என்று காண்கிற ஒரு காட்சி. ஆனா அந்த தண்ணீருக்குள் ஊடுருவி நிற்கிறவன் அந்த பெருமான். அதுபோல் காற்றுக்குள் ஊடி நிறுவி நின்று காற்றை இயக்கிறான், தண்ணீருக்குள் ஊடுருவி தண்ணீரை இயக்கிறான், நெருப்புக்குள் ஊடுருவி நீரை இயக்கிறான். ஆகவே அவன் தீ அல்ல, அவன் தீக்குள் இருந்து இயக்கிறவன், நீர் அல்ல நீருக்குள் இருந்து இயக்கிறவன். இது தத்துவ ஆராய்ச்சியில போய் பார்க்கிற போதுதான் தெரியும். ஆனா அவனேதான் இந்த நெருப்பு போல தீய காற்றை போல நீரை போல நமக்கு வெளியிலே படுகிறான். இதுக்குள் இருந்து இயக்குவதனாலே அவனே நெருப்பு அவனே காத்து என்று நாம் சொல்லலாம். இது ஒரு முறை. இப்ப நம்முடைய உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, உயிர் இந்த உடம்பு இயக்குறது. ஆனா உடம்பு வேற உயிர் வேறுதான். ஆனா நாம் என்ன சொல்றோம், இந்த உடம்பால் நான் நடக்கிறேன் சாப்பிடுறேன் அப்படின்னா கைதான் எழுத்து சாப்பிடுது, உடம்பு தானே சாப்பிடுது, உடம்பு தான் நடக்குது. ஆனா நான் நடக்கிறேன் நான் சாப்பிடுறேன்னு சொன்ன அந்த உயிரும் உடம்பும் வேறு வேறாக பேசாமல் ரெண்டும் ஒன்றாக நின்று பேசுகின்றன. அந்த உயிரே உடம்பாக தன்னை பாதித்துக் கொள்கிறது. அதுபோல கடவுள் இந்த பஞ்சபூதத்தை இயக்குகிறான் என்று பார்த்தா கடவுள் வேறு பஞ்சபூதம் வேறு. அந்த அப்படி பார்க்காம அந்த காற்று இயங்குகிறது தீ சுடுகிறது என்று அதனுடைய நிலைமையை மட்டும் தனியா ஒருத்தன் சொல்வானா, அது கடவுளே, அதுவே கடவுள் என்று நிறுத்தி நினைக்கிறேன். நம்ம உடலையே நாம் என்று நினைக்கிறதுனாலே அதுதான் அவர் சொன்னார், ஐம்பூதமாய் அவை அல்லையுமாய் அவை அல்லாத பொருளுமாக நீங்கிருக்கிறார். அதாவது அவற்றை இயக்குகின்றவனாய் ஆங்கே கரந்ததோர் உருவே, அந்த பஞ்சபூதத்துக்கும் உள்ளே மறைந்திருக்கிற உருவமுடையவனே. ஆங்கே அந்த பஞ்சபூதங்களிலே கரந்ததுவோர் மறைந்திருப்பதாகிய ஒரு உருவே வடிவமாக உள்ளவனே. கழித்தனன் நான் கழிப்படைந்தேன், எதனால எனக்கு கழிப்பு வந்தது, உன்னை கண்முற கண்டு உண்டின்றே, உன்னை நான் கண்டு உண்டேன். இந்த பஞ்சபூதமா நான் இருக்கிறாய், பூதத்துக்குள் பூதம் அல்லாமல் பூதத்துக்குள் இயக்குகிறாய் இருக்கிறாய், இது ரெண்டு நான் கண்டு கொண்டேன். கண்ணுற கண்டு பிரத்யட்சமாக பார், கண்ணாலே கண்டு கொண்டேன். ஆக என் கண்ணால் இந்த அஞ்சு பூதங்களும் உன்னால் இயக்கப்படுகின்றன. என்பதை நான் கண்டுகொண்டு கழித்தனேன். எந்த ஒரு அறிவு பெற்றதனாலே, ஞானம் பெற்றதனாலே எனக்கு கழிப்பு வந்தது. எனக்கு ஞானம் வந்தது, ஞானத்தால் நான் கழித்தேன் அல்ல. இன்று எனக்கு அருளி இருள்கடிந்து உள்ளத்து எழுந்த ஞாயிறே போன்று நின்ற மின் தன்மை நினைப்பற நினைந்தேன். இன்று எனக்கு அருளி, இன்றைக்கு நீ குருநாதராக வந்து எனக்கு ஞானோபதேசம் செய்தீர், எனக்கு அருளினீர் என்றால் எனக்கு ஞானத்தை நீ தந்தீர். இருள் கடிந்து என்னுடைய ஆணவ இருட்டை மலமாசுகளை எல்லாம் நீக்கி அருளி ஞானத்தை கொடுத்தீர். உள்ளத்தில் எழுகின்ற என் உள்ளத்திலே நீ வருகிறாய். எழுகின்ற ஞாயிறே போன்று உதய சூரியனை போல, எழுகிற ஞாயிறு என்றால் கடல்லேருந்து மேலே எழுந்து வருகிற சூரியனை போல, அந்த சூரியன் எழுகிற போதுதான் ரொம்ப சடச்சவேன்னு ஒரு பெரிய அழகாக இருக்கு. அதனால எழுகிற சூரியனைத்தான் இறைவனுக்கு உதாரணமாக நாம் காட்டுகிறோம். திருமுருகாற்று படையில கூட அந்த கடல்லேருந்து எழுந்து வருகிற அந்த சிவப்பா இருக்கிற சூரியன் தான் முருகனுக்கு தோற்றமாய் சொல்ற. அந்த கடல்ல பார்க்கிற போது கடல் தண்ணீர் முழுவதும் பச்சை பச்சேன்னு இருக்க, அதுக்கு மேல சகச்சிவேன்னு இந்த சூரியன் வருவது, பச்சை மயில் மேலே சிவப்பான முருகன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறார். உலகம் உவப்பவளனே குதிரி வேறு பலர் ஞாயிறு கடற்கண்டாங்கு. கடல்ல அந்த ஞாயிறை கண்டதை போல, கடலுக்கு மேல் சூரியனை பார்த்தது போல, முருகன் மயிலுக்கு மேலே முருகனை தோற்றம் அமைகிறது என்ற இந்த இயற்கையிலே இறைவனை காணுகிற காட்சியை அவர் காட்டுறார். அதே தான் இங்கே இறைவனாக இவர் உள்ளத்திலே பார்க்கிறார். அந்த ஜோதி சுரூபத்தை, சூரியனுடைய உதயத்தை தன் உள்ளத்திலே பார்க்கிறார். எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை, அப்படி நிலைத்திருக்கிற உன்னுடைய அந்த தன்மையை நினைந்தேன், நான் தியானம் பண்ணினேன். நினைப்பு அற நினைந்தேன், வெளி நினைப்பு அற உன்னை தியானம் பண்ணேன். நினைப்பு அற நினைந்தேன்னா உன்னை நினைக்காம உன்னை நினைச்சேன்னு அர்த்தம்லாம் வரும். நினைப்பு அறனா வெளி நினைப்பு அற, என்னுடைய பஞ்சபூதங்களையும் வெளியில போக விடல, கண்ணு வெளியில பாக்கல, காது வெளியில கேட்கல, வாய் ருசிக்கல, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தியானத்தினாலே என்னுடைய மனத்தை உன்னோடு ஒன்று வெடித்தேன், லயப்படுத்திட்டேன். அப்படி நினைப்பு அற, வெளி நினைப்பு எதுவும் இல்லாமல் உன்னை நான் தியானம் பண்ணினேன். நீயலால் பிரிதுமற்றில்லை பிரிதுமற்றின்மை. இப்படி நான் தியானம் பண்ண பிறகுதான் இந்த பஞ்சபூதங்களும் எனக்கு அந்த தியானத்திலே தெரிய வருது. உன்னை தவிர இந்த உலகம் இல்லை, உலகத்தை தவிர நீ இல்லை, நீதான் உலகம், உலகம்தான் நீ என்ற ரெண்டும் நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்றார். நீ அலால் பிரிது மற்றின்மை, நீ அல்லாமல் வேறொரு பொருள் இந்த உலகத்திலே கிடையாது. அப்படின்னா நீ இல்லாத பொருளே இல்லைன்னு அர்த்தம். எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருளுக்குள் கடவுள் இருக்கான். அப்ப அந்த பொருள் நீ அல்லாத அந்த பொருள் இல்லை. அப்படின்னா நீ உள்ளத்தில் அந்த பொருளுக்குள் ஊடுருவாமல் இருக்கிற பொருள் இந்த உலகத்தில எதுவுமே கிடையாது. இறைவன் ஊடுருவாத ஒரு பொருள் இந்த உலகத்திலே தனியா இருக்கிறதான்னு கேட்டா கிடையாது. எல்லா பொருளுக்குள்ளும் இறைவன் ஊடுருவி இருக்கிறான். நீ எதால் பெரிது மற்றில்லை, நீ ஊடுருவி பாயாத வேறொரு பொருள் இந்த உலகத்திலே இன்மை இல்லாமையை சென்று சென்றழுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய். நீ எப்படி அந்த பொருளுக்குள் போய் இருக்கிறாய்? மிக மிக தேய்ந்து தேய்ந்து சுருங்கி சுருங்கி அணுவா போய் அந்த பொருளுக்குள்ளே என்னை ஒன்றித்து போயிருக்கிறாய். பல மணிகளை எடுத்து தொலையிட்டு தொலையிலே அந்த நூலை கோத்து விடும். அப்ப மணிக்குள்ளே நூல் இருக்கிறது மாதிரி. அப்ப அந்த நூல் மணியை விட மெல்லுச்சு. மணி மொத்தத்துக்கு கயிறு இருந்தா எப்படி கயிறை கோக்க முடியும்? அதனால இந்த பொருள் இறைவன் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் ஊடுருவுகிறான் என்றால் பொருளின் பருமனை விட அந்த இறைவன் மிக நுண்ணியனாக உள்ளே போகிறான். அதான் சென்று சென்று உள்ளே போய் போய் அணுவாய் மிக சின்ன உருவமாய் தேய்ந்து மிக குறிய உருவமுடையவனாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் அந்த பொருளோடு நீ ஒன்றாக கலந்து விடுகிறாய். திருப்பெருந்துரை உரை சிவனே, ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை. இதுதான் ஞானம், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒன்று நீ அல்லை, இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளும் நீ அல்ல. அந்த பொருளெல்லாம் கண்ணால் பார்க்கப்படுகிற அத்தனை பொருளும் மாயா சுரூபம். ஒன்றும் நீ அல்லை, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருளும் நீ அல்லை. ஆனால் நீ அன்றி ஒன்றில்லை, நீ இல்லாமல் எந்த பொருளும் தனியா இல்லை. இந்த உலகத்துல எத்தனையோ பொருள் இருக்கு, அந்த பொருள் நீ தானான்னு கேட்டா அந்த பொருள் நீ அல்ல. ஆனா இந்த பொருள் நீ இல்லைன்னு சொல்லிட்டா நீ இல்லாம தனியா அந்த பொருள் இருக்கானா? கிடையாது. நீ இல்லாம பொருள் இல்லை, உள்ள ஊடுருவித்தான் இருக்கிறாய். ஆகவே நீ இந்த உலகத்தில் உள்ள சமஸ்த பொருளிலும் நீ ஊடுருவிக்கிறாய். ஆனா ஊடுருவப்பட்ட பொருள் நீ அல்ல. ஊடுருவியவன் வேறு, ஊடுருவப்பட்ட பொருள் வேறு. ஊடுருவப்பட்ட பொருள் மாயா காரியத்தால் வந்தது, ஆனால் ஊடுருவியவன் இறைவன். இரண்டையும் அறிந்து கொள்வதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய நுணுக்கமான எல்லை. அதான் ஒன்றும் நீ அல்லை, அன்றி ஒன்றில்லை, யார் உன்னை அறிய இருப்பார்கள். இப்படி நுணைத்து அறிந்து கொள்ளத்தக்கவரை ஞானம் பெறுகிறவன் எவ்வளவு செய்வான். கேட்டாரு உன்னை பத்தி நான் சொல்லணும். முதல்ல ஒரு பாட்டு கேட்டாரு பாருங்க, உன்னை உரைக்குமா யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. உன்னை பத்தி நான் உலகத்தை ஜனங்களுக்கு தெரிய வைக்கணும், எனக்கு சொல்ல தெரியல, நீ என் உள்ளத்திலிருந்து சொல்லிக் கொடுங்க. இப்ப அவன் சொல்லித்தரான். ஒன்று, அதாவது இந்த உலகத்தில் யாதொரு பொருளும் கடவுள் இல்லாமல் இல்லை. கடவுள் எல்லாவற்றிலும் கூண்டிருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் வேறு, கடவுள் வேறு. பொருளே கடவுள் நினைக்கப்படாது, பொருளுக்குள் அவன் ஊடி வீழ்கிறான். அவன் ஊடுருவாத பொருள் இல்லை என்றதை நாம் தெரிந்து கொள்வதுதான் நியாயம். இது இந்த ஞானத்தை, அந்த கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. இதை இறைவன் ஊடுணர்வாக உணர்த்த அதை நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இந்த பாடி. பார்பதம் மண்டம் அனைத்துமாய் முளைத்து பார் பூமி. பதம் இந்திரபதம், பிரம்மபதம், வைகுண்டபதம் என்ற பதவிகள். அண்டம் இன்னும் இதற்கு மேல் இருக்கிற பலவிதமான எல்லா பிரபஞ்சமும் சேர்ந்த முழு உருண்டை அனைத்துமாய் இவை எல்லாமாயி முளைத்து இந்த உலகத்திலே தோற்றம் பெற்று பரந்ததோர் படரொளிப்பரம்பேயே. இத்தனை பொருளிடத்திலும் பரவி இருக்கும்படியான ஒளிப்பரப்பே ஞான ஒளியாக இருக்கிறார் இந்த உலகம். உலகத்து மேல் இருக்கிற மற்றமற்ற உலகங்கள் பதவிகள், அதற்கு மேல் இருக்கிற அண்டம், இந்த அண்டம் முழுவதும் அவன் இருக்கிறான். இந்த அண்ட பொருள் அனைத்தும் பிரபஞ்சம், அது மாயை. அந்த மாயை கடவுள் அல்ல. இந்த பொருள் அந்த இறைவன் இல்லாமல் தனியா நிற்க முடியாது, அந்த இறைவனை ஆதாரமாக வச்சுத்தான் இது நிற்குது. இத்தனை பொருளுக்குள்ளும் அவன் ஒளியாக உள்ளே புகுந்து நின்று கொண்டிருக்கிறார். நீருரு தீயே, நெருப்பு தனியா தான் இருக்கும்னு நாம் நினைக்க முடியாது. நெருப்பு என்ன பண்ணும், அடுப்பு கீழே நெருப்பு போட்டு குளித்து மேல ஒரு பானையை வச்சு தண்ணீரை ஊற்றிட்டோம்னா அந்த நெருப்பு பானையை தழுவி, பானைக்கு உள்ளே இருக்கிற தண்ணீரை தழுவி தண்ணீருக்குள் போய் சூடா ஏறி போகுது. அப்ப நெருப்பு என்னாச்சு, தண்ணீருக்குள்ளே இருக்கு. தண்ணீர் தான் இந்த மாயா பிரபஞ்சம். தண்ணீருக்குள் இருக்கிற சூடு இருக்கு பாருங்க, அந்த சூடுதான் இறைவன். இப்ப கலப்புக்கு ஒரு உதாரணம், இந்த பிரபஞ்ச பொருள் முழுவதும் இறைவன் கலந்திருக்கிறான்னா எப்படி கலந்தான், தண்ணி தண்ணீருக்குள் இருக்கிற சூட்டை போல. அந்த சூடு தண்ணீரின் எல்லா பாகத்திலையும் இருக்கு. இந்த இடம் சுடுது, இன்னொரு இடம் சுடலேன்னு சொல்ல முடியாது. அந்த சூடு தண்ணீரின் எல்லா பாகத்திலும் இருக்கிறது. அது போல கடவுள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கலந்திருக்க தண்ணீருக்குள் சூடு இருப்பது போல அவன் அதான் நீர் உரு தீயே, தண்ணீருக்குள் இருக்கிற சூட்டை போல. நினைவதேல், அப்படி நினைப்பது என்பது அரிய, அப்படி நினைக்க நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அது கூட அருமையான காரியமே. நின்மலா குற்றமற்றவனே, நின்னர் உள் வெள்ள சீர் உரு சிந்தை எழுந்ததோர் தேனே. நின் அருள் வெள்ளம் நின் திருவருள் வெள்ளத்தில் இருந்து உண்டாகிய தேன். சீருரு சிந்தை சிறப்பு மிக்க அடியாருடைய உள்ளத்திலே எழுந்ததோர் தேன், உள்ளத்தில் எழுந்த தேன், மனத்திலே எழுகிற தேன் அந்த சோகமா. அந்த இறைவன் உள்ளத்திலே இருந்து எழுகின்ற தேனாக இருக்கிறார். தென் சிப்பாவில வந்து இந்த மாதிரி நினைக்கிறேன். சித்தத்துள் சித்திக்கும் தேனே, மனத்திலே சித்திக்கின்ற தேன், மனத்தில் வருகிற தேன். இந்த பாட்டினுடைய தாக்கம் தான் தெரிவிச்சிருப்பாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு இந்த பொருளை அவங்க அனுபவிச்சு அனுபவிச்சு வேற வார்த்தைகளாலே சொல்றார்கள். அங்கே பொருள் ஒண்ணுதான், இங்க என்ன பொருளோ அந்த பொருள் தான் அங்கே தெரிவிச்சிருப்பாங்க இருக்கு, வார்த்தை மட்டும் வேறாக வருது. இந்த கருத்துக்கள் அங்கெல்லாம் ஊடுருவி போய்விட்டன. நின்மலா நின்னருள் வெள்ள சீருரு சிந்தை எழுந்ததோ தேனே, திருப்பெருந்துரையுரை சிவனே. யார் உறவு எனக்கு, இந்த உலகத்தில் எனக்கு யார் சொந்தம், வேறு யாரும் சொந்தம் இல்லை, எல்லார் சொந்தமும் விட்டுட்டே எனக்கு சொந்தமே கிடையாதுங்க. எப்ப விட்டுட்டார், இரண்டு திருவடிகளும் இறைவன் தலைமையில் வச்ச போதே எல்லாரும் விட்டு புச்சினார். இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்துவிட்டேன் என்று அவரே சொல்லியிருக்கார். ஆகவே மற்ற ஒரு உறவு உறவல்ல, நீதாயா உறவுன்னு சொல்ற. யாரு உறவு எனக்கு இங்கு, எனக்கு உறவு என்று சொல்லுகிறோர் ஒன்னை தவிர வேறு யார் இந்த உலகத்தில். ஆர் அயல், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் யார், அதுவும் நீதான். அயல் எனக்கு வேற ஒருவனும் அல்ல, எனக்கு அயலானவன் இங்கே. யாரையல் உள்ளார் ஆனந்தம் என்னை ஆனந்தமயமாக்குற ஒளியனே ஒளியாக இருக்கிற பெருமானே சோதியாய் தோன்றும் உருவமே. அந்த இறைவன் உருவம் உடையவன், அருவம் உடையவன். உருவம்னா கண்ணுக்கு புலப்படுபவன், அருவம்னா கண்ணுக்கு தெரியாதவன். கண்ணுக்கு எப்படி தெரிய வருகிறான்? ஒரு ஒளியாக தோற்றம் எடுத்து வருகிறான். சோதியாய் தோன்றும் உருவமே, நெருப்பின் ஒளியாக கண்ணுக்கு தெரிகின்ற வடிவமாக வருகிற பெருமானே. அருவாம் ஒருவனே, அப்படி உருவமே தெரியாமல் அருவமாயிருக்கிற ஒப்பற்ற பரம்பொருளே, அது பரவஸ்து என்று சொல்கிற அந்த லய சிவன் என்று சொல்லுமே, ஒடுங்கி போன சிவன், அவனுக்கு உருவமே இல்லை. அதை சொல்ற சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே மூணா இருக்கிறான். முதலும் நடவும் இறுதியும் ஆனாய், முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவர் மற்ற அறிவா. திருப்பெருந்தர்ல முந்திய முதலும் ஈரும் நடுவுமானான், அந்த கருத்தா மறுபடியும் எங்கேயும் சொல்லு. ஆதியே முதலாக இருப்பவனே, நடுவே மையத்தில் இருக்கிறவனே, அந்தமே உலகமழிகின்ற முடிவிலும் இருக்கின்றவனே. பந்தம் அறுக்குமா ஆனந்தமா கடலே, பந்தம் அறுக்கும் என்னுடைய பாசங்களை அறுத்து விடுகின்ற. பந்தம்னா கட்டு, பாசம்னாலும் கட்டுதான். ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று கட்டுக்கள், அதைத்தான் பாசம் என்றும் பந்தம் என்றும் வேற வேற சொல்றால் சொல். இந்த பந்தத்தை அறுத்து விடக்கூடிய ஆனந்தமாக கடல், ஆனந்த வெள்ளம் நிறைந்த கடலாக இருக்கிற பெருமானே. திதிலானன்மை அதான் சிவம். சிவத்துக்கு முன்னே விளக்கணும் சொன்னமே, சிவம் மங்களமானவர், நன்மையானவர். நன்மன் மட்டும் சொன்னா போறாது, தீமையில்லாத நன்மையும் சொல்லி ஆகணும். அதுதான் தீதியிலா நன்மை திருவருக்குன்றேயே. இதே கலப்பில்லாத நன்மையே வடிவாக இருக்கிற பெருமான். அவன் கெட்டதை செய்பவனே அல்ல. இறைவன் ஒரு நாளும் கெடுதி செய்பவன் கிடையாது, நன்மையைத்தான் செய்கிறான். இதை நாம் அழுத்தமா தெரிஞ்சுக்கமானா, அடியார்களுக்கு அவன் துன்பம் கொடுக்கிறான்னா ஏதோ கஷ்டத்தை வேணும்னு கொடுக்கிறவன் நீங்க அழிகிறான். நம்ம பரிவர்ப்பம் பண்றதுக்காக கொடுக்கணும், நல்லவன் ஆசனம் திருத்தணும். திருத்தம்னா ரெண்டு உதவ கொடுத்தாதான் நாம தெரிஞ்சுறோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்றான், ரெண்டு கஷ்டத்தை கொடுக்குறான். அப்பதான் ஆண்டவனே உனக்கு கண்ணு இல்லையா, என்ன பார்க்கப்படாதான்னு திரும்பி கேட்கிறோம். அவன் நல்லதே கொடுத்துட்டு இருந்தா அவனை பத்தி திருப்பி பாக்குறது இல்லை. எனக்கு இவ்வளவு சுகத்தை கொடுத்தியே பெருமானே, உனக்கு நான் நன்றின்னு யார் சொல்றான்? கஷ்டப்படும்போதுதான் இறைவனை திரும்பி பார்க்கணும். அதுக்குதான் அவர் என்ன பண்றார், அவர் நமக்கு அடி கொடுத்தாலும் கூட அதுவும் கூட கருணைங்கிறாங்க. யமன சங்காரம் பண்ணினார், மற்ற மன்மதனை அழித்தார், அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து மரக்கருணை, கருணை தான் அதுவும். அதை தண்டித்தலாகியே ஒருத்தவன் தப்பு பண்ற பிள்ளைய தகப்பன் அடிச்சானா புள்ள கெட்டு போகணும் இருந்தா அடிச்சான், திருத்தணுங்கிற. அதனாலே அவன் நல்லவனே தவிர கெட்டவன். இறைவன் இதே இல்லாத நல்லது உடையவன். திருவருக்குன்றே திருப்பெருந்துரை உரைவனே, யாது நீ போல்வதோர் வகை எனக்கு அருளாய், அருளாய் எனக்கு கொடு. எதை கொடுக்கணும்? நீ போல்வதோ ஒரு வகை, உன்னை போன்ற ஒரு நிலை எனக்கு கொடு. உன்னுடைய நிலை எனக்கு உண்டாகணும். அப்ப உன்னுடைய நிலை என்பது ஆனந்தம், ஆனந்த நிலை எனக்கு வரணும். யாது நீ எந்த இன்பமாக இருக்கிறாயோ அதை போல்வதோர் வகை, அந்த ஆனந்தமாகிய ஒரு நிலையை எனக்கு அருளாய், எனக்கு பேரின்பத்தை கொடு. வந்தினின் இணையடி தந்தே, நீ உன் திருவடியை எனக்கு கொடு, மோட்சத்தை கொடு, வீடு பேர்த்தை கொடு, அதனாலே எனக்கு பேரின்பத்தை எனக்கு அளிப்பாய். இணையடி தந்து நீ போல்வதோர் வகை அருளாய் என்றா இனவடி கொடுத்தாலே, திருவடி கொடுத்தாலே என்ன கிடைக்க போகுது? பேரின்பம் தான். திருவடி அடைஞ்சால் அதுல இருந்து துற போகிறது பேரின்பம். அதனால பேரின்பத்தை அருளாய். தந்ததி உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்வலோ சதுரரு. சங்கரனே, உனக்கு எனக்கும் ஒரு வியாபாரம் நடந்தது. இந்த வியாபாரத்துல யார் கேட்டுட்டார்? உண்மையான நான் என்ன பொருள் கேட்கணும் அந்த தரக்கம் கிடையாது, எனக்கு ஜயா ஏமாந்து போனேன், நான் தான் கேட்டுட்டாரன். இந்த வியாபாரத்துல யார் சதுரர், யார் கேட்டுட்டாருன்னு கேட்டேன். என்ன கொடுத்து என்ன வாங்கி கொண்டோம்னு கேட்டா, என்ன நான் உன்கிட்ட கொடுத்தேன், நீ ஒன்ன எனக்கு திருப்பி கொடுத்த. நான் யாரு? ஒரு அல்ப எதற்கும் லாயக்கில்லாதவன், இதை வச்சு எந்த விதமான இன்பத்தையும் பெற முடியாது. ஆனா நீ எப்படிப்பட்டவன், பேரின்பத்து உடையவன், நீ என்கிட்ட வந்துட்டா எனக்கு இன்பம் கிடைக்கும், நான் உன்கிட்ட வந்திருந்தாலும் என்ன பெறப்போகிற. அதனால தந்ததி உன் தன்னை, உன்னையும் எனக்கு நீ கொடுத்து விட்டாய். தந்ததி எனக்கு கொடுத்த பொருள் என்னவென்றால் உன்னை, உனது திருவடி பேரின்பமாகிய உன்னையே எனக்கு நீ கொடுத்து விட்டாய். கொண்டரத்தில் எந்த என்னிடத்தில் நீ வாங்கிக் கொண்டது என்ன? என்னை நீ வாங்கிக் கொண்டாய். ஆகவே ஒன்றுக்கும் பற்றாத என்னை நீ வாங்கி